கிறிஸ்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி வானொலி பெட்டிக்கருகில் ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
மாணவர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் கேட்பதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக ஒவ்வொரு நாளும் அவரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் இந்த வசனங்களின் மூலமாய் நம்மோடு பேசுகிற காரியங்களுக்கு நாம் அவ்வப்பொழுது கீழ்ப்படியும் பொழுது அவருக்குள்ளே வளருவதற்கு ஆண்டவர் நமக்கு இன்னமும் அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கிறார். தொடர்ந்து நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். இன்றும் இந்த நிகழ்ச்சி நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்படியாக ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு, எங்கள் சமுதாய வாழ்க்கைக்கு மிகுந்த பயனுள்ளதாய் அமையத்தக்கதாக தூயாவியானவரே, எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மனிதனுடைய சத்தத்தை அல்ல கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரின் மெல்லிய சத்தத்தை இருதயத்தின் ஆழத்திலே நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்று நாம் யாக்கோபு 4 முதல் 4 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே சில முக்கியமான கேள்விகளுக்கு அப்போஸ்தலனாய் யாக்கோபு பதில் கொடுக்கிறார். உலக பிரகாரமான வாழ்வு என்றால் என்ன? பிசாசை மேற்கொள்வது எப்படி? உங்கள் வாழ்வு எப்படிப்பட்டது? இவை யாவுமே இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நங்கூரமிடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக உலக பிரகாரமான வாழ்வு என்றால் என்ன என்பதற்கு இந்த அதிகாரத்திலே பதிலளிக்கிறார். இதை குறித்து ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாய் சொல்ல முடியும். நாம் விழாக்களிலே எந்தெந்த நேரப்போக்கு அம்சங்களிலே கலந்து கொள்கிறோமோ அதுவே உலக பிரகாரமான வாழ்க்கை என்று சிலர் சொல்லலாம். நீங்கள் திரைப்படம் பார்க்கிறீர்களா, நடனம் ஆடுவீர்களா, போதை பழக்க வழக்கம் உண்டா, இவற்றை செய்கிறவர்களே உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள் என்பது சிலருடைய கருத்து. அருமையானவர்களே, யாக்கோபு இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மற்றவர்கள் ஒருவேளை இவ்வாறு இது குறித்து பதில் சொல்லலாம். நாம் எந்த மக்களோடு இணைந்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றபடி ஒத்துப்போகிற வாழ்க்கை நடத்துவதை உலக பிரகாரமான வாழ்க்கை என்பார்கள். ஏனென்றால் நாம் உலக மக்களோடு வாழும்பொழுது அதற்கேற்ற காரியங்களிலே ஈடுபடும் பொழுது நாமும் உலக பிரகாரமானவர்களாகி விடுகிறோம். நீங்கள் இந்த விதமான பதிலை யாக்கோபு அப்போஸ்தலனின் கல்லூரியிலே சொல்வீர்கள் என்றால் நீங்கள் தேர்ச்சி பெற முடியாது என்று வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன். இன்னும் சிலர் சொல்வார்கள், நாம் பேச்சுகளிலே எவ்வாறு காணப்படுகிறோம் என்பதை உலக பிரகாரமான வாழ்வு என்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா போன்ற வார்த்தைகளை தேவையான வேளைகளிலே மட்டும் பயன்படுத்த கற்றுக்கொண்டு மற்ற வேளைகளிலே நாம் உலக பிரகாரமான காரியங்களை பேசும்பொழுது அது உலக பிரகாரமான வாழ்வாகி விடுகிறது என்பார்கள். இப்படிப்பட்ட பதிலை நீங்கள் பரீட்சையில எழுதுவீர்கள் என்றால் அதிலே வெற்றி பெற முடியாது. சிலர் நாம் எவ்வாறு உடை உடுத்துகிறோமோ அதுதான் உலக பிரகாரமான வாழ்வு என்பார்கள். வேறு சிலர் சபையை தவிர்த்துவிட்டு தவறான வழிகளிலே பணம் சம்பாதிக்கும் ஒருவனை உலக பிரகாரமான மனிதன் என்பார்கள். இந்த விதமான பதிலை நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கும் தேர்விலே வெற்றியில்லை. வேறு சிலர் ஒருவன் சபைக்கு செல்லாமல் தன்னுடைய நேரங்களை நேரப்போக்குகளிலும் கிரிக்கெட் விளையாட்டுகளிலேயும் மற்றவற்றிலும் செலவழிப்பானால் அவனே உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்கிறவன் என்று சொல்கிறார்கள். இங்கே கூறப்பட்ட யாவுமே உலக பிரகாரமான காரியமல்ல. இவைகள் பாவம்தான், ஆனால் அவை மாம்ச பிரகாரமான பாவங்கள் தானே ஒழிய உலக பிரகாரமானவை அல்ல. இந்த உலகத்திலே எவரும் நோயின் அறிகுறியிலே இறந்ததில்லை, நோயினாலேயே இறந்திருக்கிறார்கள். முன்பு பார்த்த காரியங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமானவை. பிரச்சனை அங்கே இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலே இருக்கிறது. ஒரு தேவாலயத்தில் இருந்த கடிகாரமானது எப்பொழுதுமே சரியான நேரத்தை காண்பிப்பதில்லை. ஆகவே அந்த சபையின் போதகர் அந்த கடிகாரத்தின் அருகிலே ஒரு வாசகத்தை எழுதி ஒட்டி வைத்தாராம். அது என்ன தெரியுமா? நீங்கள் கடிகாரத்தின் முள்ளை குறை சொல்லாதிருங்கள், பிரச்சனை உள்ளே இருக்கிறது. ஆம், நாமும் கூட இதே காரியத்தையே உணர வேண்டியது அவசியம். உலக பிரகாரமானது என்று நாம் அழைப்பது எல்லாமே கடிகாரத்தின் முள்ளை போலத்தான். உண்மையான பிரச்சனை உள்ளத்திலேதான் இருக்கிறது. வில்லியம் தாக்கரே என்பவர் தன்னுடைய புஸ்தகத்திலே இதை குறித்து அழகாக எழுதியிருக்கிறார். இவர் தேவனை பின்பற்றின ஒரு மனிதன். இவருடைய புத்தகம் உலகத்தை பற்றியது. நெப்போலியனுடைய புத்தகங்களின் பின்னணியை குறித்து அவர் எழுதியிருக்கிறார். இதிலே வரும் எல்லா பாத்திரங்களுமே பலவீனமானவர்களாயும் சிறுபிள்ளைத்தனமானவர்களாயும் வைராக்கியம், விரோதம், பிரிவினை மற்றும் பொறாமை கொண்டவர்களாயுமே சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே ஒருமுறை ஒருவர் இந்த புஸ்தகத்தை எழுதிய வில்லியம் தாக்கரேயிடம் இவ்வாறு கேட்டார், ஐயா, நீங்கள் ஏன் உங்கள் புத்தகத்தை சிறந்த கதாநாயகர்களை வைத்து எழுதியிருக்க கூடாது? நீங்கள் இப்பொழுது எழுதியிருக்கிற புத்தகத்திலே எல்லாருமே ஒழுக்கத்திலே சிறியவர்களாக காணப்படுகிறார்கள் என்று கூறினார். அதற்கு வில்லியம், நான் ஒரு கண்ணாடியை பிடித்திருக்கிறேன், அதிலே மனிதர்களிலே எந்த ஒரு கதாநாயகனும் நான் காணவில்லை. இவர்கள் யாவரும் பாவத்தினாலும் விரோதத்தினாலும் குறுகிய மனப்பான்மையுடனும் தான் காணப்படுகிறார்கள் என்றார். மனிதர்கள் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். ஷேக்ஸ்பியர் கூறியது போல, கர்வமும் எரிச்சலும் மேடையின் மீது இடம்பெற்றிருக்கும் வேளை இது. இதே போல இந்த உலகத்தை குறித்து தேவனுடைய மனிதர் ஒருவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். அவரிடத்திலே ஒருவர் ஒரு முறை வந்து, இன்றைய உலகம் கிறிஸ்தவ மயமாகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஊழியர், இது உண்மை என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த உலகம் சிறிதளவு சபை மயமாகிறது என்று நினைக்கிறேன். ஆனால் சபையானது பெருமளவு உலகமயமாகிவிட்டது என்று எண்ணுகிறேன் என்று கூறினார். இரண்டாவது உலகப் போருக்கு பின்பு சபைக்கும் உலகத்திற்கும் இடையே இருந்த தடுப்பு சுவர் தகர்ந்து விட்டது என்று சொல்லலாம். சபையானது ஒரு சிறுவன் கடல் நீர் தன் ஊருக்குள் வந்துவிடாதபடி தடுத்ததை போலிருந்தது. கடல் நீர் உள்ளே வந்துவிடாதபடி ஹாலந்து நாட்டிலே ஒரு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த நாடு கடல் மட்டத்தை விட தாழ்வானது. ஒருமுறை அந்த சுவர் அருகே நடந்து சென்ற ஒரு சிறுவன் அந்த சுவரிலே ஒரு துளை இருந்ததையும் அதன் வழியாக சிறிது சிறிதாக நீர் உள்ளே வருவதையும் கண்டான். ஆகவே தன்னுடைய பட்டணம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் கைகளை துளையிலே வைத்து அடைத்து பாதுகாத்தான் என்று ஒரு கதையை நீங்கள் ஒருவேளை பாடத்திலே படித்திருக்கலாம். அதேபோல இரண்டாம் உலகப் போருக்கு முன்பு சபை காணப்பட்டது. ஆனால் போருக்கு பின்பதாக ஊருக்குள் வந்துவிட்ட கடல் நீரைப் போல தொலைக்காட்சி, சட்டமீறுதல், ஒழுக்கமின்மை மற்றும் பலதரப்பட்ட புதிய தத்துவங்கள் சபைக்குள்ளே வந்துவிட்டன. போதை பழக்க வழக்கம், இளைஞர்கள் வழி தவறுதல் போன்றவை நடந்துவிட்டன. ஒரு பெரிய அலை அடித்தது போல அந்த தடுப்பு சுவரும் உடைந்து அந்த சிறுவனும் அடித்து செல்லப்பட்டு விட்டான். உலக பிரகாரமானது எது என்ற கேள்விக்கு நாம் மிகவும் எளிதாக பதில் சொல்ல முடியாது. இதை குறித்து யாக்கோபு கூறுவதை கவனிப்போம். உலக பிரகாரமான வாழ்க்கை என்றால் என்ன? யாக்கோபு சொல்கிறார், வைராக்கியமும் விரோதமும் உள்ளதே உலக பிரகாரமானது என்கிறார். நாம் யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை சற்றே திருப்பி பார்ப்போம் என்றால், யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் 13 வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம், உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். யாக்கோபுவின் பல்கலைக்கழகத்திலே விசுவாசம் என்பதே மிகவும் முக்கியமான பாடம். அதேபோல மற்றெல்லா பாடங்களுமே விசுவாசம் தொடர்புடையதாகவே இருக்கிறது. விசுவாச கிரியையானது சாந்தத்தை கொண்டு வருகிறது. அடுத்ததாக யாக்கோபு 3:17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் உடையதாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். சாந்தம் அல்லது தாழ்மை, இதற்கு சரண் அடைவது என்று பொருளாகும். ஆனால் யாக்கோபு 3:16 வசனத்திலே நாம் வாசித்தது என்ன? வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. இது உலக பிரகாரமான வாழ்வு. சபையிலே இந்த உலகம் காணப்படும் பொழுது அங்கே பலதரப்பட்ட பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், சபை பிரிவுகள், சிறு சிறு குழுக்கள் போன்றவை பெருகி வளர்ந்து வருகின்றன. இன்றைய நிலை இதுதான். சபையிலே விரோதமும் வைராக்கியமுமான ஆவி அதிகமாக காணப்படுவதை நாம் உணர முடியும். இதற்கு முந்தின 15 வசனத்திலே இதை லௌகீக சம்பந்தமானது என்று சொல்கிறார். அதாவது பூமிக்குரியது மட்டுமல்ல ஜென்ம சுபாவத்திற்குரியது என்றும் அது பேய்த்தனத்துக்கடுத்ததுமாயிருக்கிறது என்றும் சொல்கிறார். இது பயங்கரமாயிருக்கிறது இல்லையா? அடுத்ததாக இந்த வைராக்கியமும் விரோதமும் உலகத்திலே எதை பிறப்பிக்கிறது? கலகத்தையும் சகல துர்ச்செய்கைகளையும் பிறப்பிக்கிறது. இந்த ஒரு பின்னணியத்தோடு இப்பொழுது நாம் அப்போஸ்தலன் யாக்கோபு எழுதிய 4 அதிகாரத்திலே பிரவேசிக்கிறோம். யாகோபு 4:1 வசனத்தை பாருங்கள், உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? யுத்தங்களும் என்பது தேசங்களுக்கு இடையே உள்ள போர்களை குறிக்கிறது. சண்டைகளும் என்பது சில்லறை சண்டைகளை குறிக்கிறது. சபை உறுப்பினர்களுக்கிடையே, மூப்பர்களுக்கிடையே காணப்படும் சிறிய சண்டைகளை பற்றி தான் நீங்கள் அறிவீர்களே. உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? அதாவது எல்லாமே உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகள் என்று சொல்லப்படுவது சரீர இச்சைகளின் மயக்கத்தை குறிக்கிறது. விரோதமும் வைராக்கியமும் கலகத்தினால் உண்டாக்கப்படுகிறது. மேலும் சரீரத்தின் அவயவங்கள் திருப்தி அடைவதற்காக கொள்ளும் மிகவும் அதிகமான விருப்பங்களாலும் இவை உண்டாக்கப்படுகிறது. வசனம் 2 பாருங்கள். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அருமையானவர்களே, சுயநல ஆசைகள் போருக்கு வழிவகுக்கும் என்று அப்போஸ்தலன் யாக்கோபு இங்கே தெளிவாக கூறுகிறார். விரோதமான ஆவி உலக பிரகாரமானது. இது கிறிஸ்தவத்திற்குரியது அல்ல. அது கிறிஸ்தவ அணுகுமுறையும் அல்ல. இவை பழைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அவனிலே பரிசுத்த ஆவி வாசம் பண்ண வேண்டியதும் அவசியமானது. இந்த வசனத்திலே அப்போஸ்தலன் யாக்கோபு உலகத்திற்கு அடுத்த ஆவியை குறித்து சொல்கிறார். இந்த உலகத்தின் ஆவி சபைக்குள்ளே நுழைந்தால் உலகத்திற்கு அடுத்த சபை உருவாகும். இது ஒரு மோசமான விளைவு இல்லையா? சபைக்குள்ளும் தனிப்பட்ட சில நபர்களின் இருதயத்திற்குள்ளும் இந்த விதமான காரியங்கள் காணப்படுவதால் அது மோசமானதாக இருக்கிறது. வியாபார உலகத்திலே சாதாரணமான ஒரு நாய் மற்றொரு நாயை கடிப்பது போல போட்டிகள் காணப்படுகிறது. இது உலகத்தனமானது. குழுக்கள் பிரிந்து எதிரெதிராக அமர்ந்து சண்டையிடுகின்றன. சமுதாயத்திலே மேலே ஏற விரும்புகிறவர்கள் போட்டியிட்டுக் கொண்டு ஏணியிலே மற்றவர்கள் கையிலே மிதித்துக் கொண்டு ஏறி போகிறார்கள். ஒரு குடும்பத்தார் மற்றொரு குடும்பத்தாரோடு அருகிலே உள்ள குடும்பத்தாரோடு பேசுவதில்லை. குடும்பத்திற்கு உள்ளேயும் சண்டைகள். சகோதரன் சகோதரனுக்கு விரோதமாக காணப்படுகிறான். பின்னர் இந்த ஆவி சபைக்குள்ளேயும் நுழைகிறது. இதுதான் உலக பிரகாரமான காரியம். பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய விருப்பங்களை ஜபத்திலே தேவனிடத்திலே எடுத்துச் செல்ல வேண்டியது அவசியம். பின்னர் அந்த ஜபத்திற்கு அவர் தரும் பதிலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் முக்கியமானது. அது திருப்தி அளிக்கக்கூடிய மறுக்கப்பட்ட இல்லாவிட்டால் திருத்தப்பட்ட பதிலாக இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உலகத்தினருக்கு சுகமளிக்கும் மருந்து எங்கே இருக்கிறது? ஜபத்தில் இருக்கிறது. அதாவது அவர்கள் தேவன் பேரிலே வைக்கும் விசுவாசத்திலே இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் இதை குறித்து சொல்லும் பொழுது 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதுகிறார். தேவனை முற்றிலுமாக நம்ப வேண்டும் என்பதே இந்த பதில். தேவனிடத்திற்கு ஜபத்தோடு சென்று நம்முடைய இருதயத்தில் உள்ளதை அவரிடத்திலே அப்படியே ஒப்புவித்து ஜபிக்க வேண்டும். உங்கள் இருதயத்திலே விரோதமும் வைராக்கியமும் காணப்பட்டால் தேவனிடத்திலே அதை குறித்து பேசுங்கள். ஆனால் அநேகர் நாம் தேவனிடத்திலே சென்று நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்று சொல்லவே விரும்புகிறோம். நாம் சிறுவயது முதற்கொண்டே ஞாயிறு பாடசாலை சென்று வந்த நல்ல பிள்ளைகளாக இருப்பதனாலே அவர் நமக்கு செவிசாய் தருளுவார் என்று நம்புகிறோம். இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்முடைய நற்கிரியைகளின் நிமித்தமாக நமக்கு இறங்காமல் அவருடைய கிருபையின் நிமித்தமாக இறங்குவார். ஆகவே அவர் முன் நாம் மண்டியிட்டு பணிய வேண்டியது அவசியம். மத்திய காலகட்டத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான் ஒருவர் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். உங்கள் இருதயத்தில் உள்ளதையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லுங்கள். ஒருவன் தன் இருதய பாரத்தையெல்லாம் மகிழ்ச்சியையெல்லாம் வேதனைகளையெல்லாம் தனது அருமை நண்பரிடம் இறக்கி வைப்பதைப் போல வைத்து விடுங்கள். அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். உங்கள் மகிழ்ச்சிகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களை கட்டுப்பாடு உள்ளவராக மாற்றுவார். உங்களுடைய ஏக்கங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் சுத்தப்படுத்துவார். உங்கள் வெறுப்புகளை சொல்லுங்கள். அவற்றை மேற்கொள்ள அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் சோதனைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். அவர் அவைகளில் நின்று உங்களை காப்பார். அவரிடத்தில் உங்கள் இருதயத்தின் காயங்களை காண்பியுங்கள். அவர் அதை குணமாக்குவார். நல்ல காரியங்களுக்கு தூரமான உங்களையும் தீமையோடு உள்ள சீர்கேடான அனுபவங்களையும் உங்களுடைய ஸ்திரத்தன்மையற்ற நிலைமையையும் அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். உங்களை நீங்களே நேசித்ததினாலே எவ்வாறு மற்றவர்களை நீங்கள் அநீதியுள்ளவர்களாக்கினீர்கள் என்பதை அவரிடம் சொல்லுங்கள். கிரமமற்று இருக்கும்படி எவ்வாறு மாயை உங்களை சோதித்தது என்றும் பெருமை எவ்வாறு உங்களின் உண்மையான நிலையை மற்றவர்களுக்கு மறைத்தது என்பதையும் அவரிடம் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, நீங்கள் இவ்வாறு உங்களுடைய பலவீனம், தேவைகள், பிரச்சனைகள் போன்றவற்றை அவரிடத்திலே கூறிவிட்டால் அவரிடத்தில் என்ன சொல்வது என்ற குறை இருப்பதில்லை. ஒருவருக்கொருவர் பேசுவதற்கு எந்த ஒரு ரகசியமும் இல்லாதவர்களுக்கு பேசுவதற்கு எந்த ஒரு தலைப்பும் தேவையில்லை. அவர்கள் வார்த்தைகளை எடை போட்டு பார்ப்பதில்லை. எதையும் மறைத்து வைக்க வேண்டுவதில்லை. எதையாவது சொல்ல வேண்டுமே அன்றி தேட வேண்டியதுமில்லை. அவர்கள் தங்கள் இருதயத்தின் நிறைவிலிருந்து பேசுவார்கள். தங்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை எந்த தடையும் இன்றி பேசிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான, தடையில்லாத ஒரு உறவை தேவனிடத்தில் உடையவர்களாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஊழியர் ஒருவருக்கு ஒருமுறை உடல் நல குறைவு ஏற்பட்டது. அப்பொழுது சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டாராம். அவ்வாறு அவர் உடல்நலம் சரியில்லாத நாட்களிலேதான் அவரும் அவருடைய மனைவியும் வெகு நாட்களாக அமர்ந்து மனம் விட்டு பேச முடிந்தது என்று சொல்கிறார். திருமணம் முடிந்த நாளிலிருந்து அவர்கள் இவ்வாறு மனம் விட்டு பேசியதில்லை. அந்த சுகவீனமான நாட்களிலே நேரம் எடுத்து பேசியதால் அவர்கள் அநேக தவறான புரிந்து கொள்ளுதல்களை சரி செய்து கொள்ள முடிந்தது. இது ஒரு சந்தோஷமான அனுபவம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உறவே தேவனுக்கும் நமக்கும் இடையே மிகவும் அவசியமானது. நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எல்லாவற்றையும் மனம் திறந்து சொல்வோமாக. பாவமான, கேள்விக்குறியான எல்லாவற்றையும் அவரிடத்திலே நாம் பேசலாம். அவர் நம்மை அறிவார், புரிந்து கொள்வார், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். உங்கள் இதயத்தில் இருக்கிற வைராக்கியம், விரோதம் மற்றும் பொறாமை போன்றவற்றை வெளியேற்ற ஒரே வழி, நீங்கள் கர்த்தரிடத்திலே வர வேண்டும். ஒரு மனையியல் மருத்துவரிடம் செல்ல வேண்டியதில்லை. அவர்கள் உங்களுடைய பிரச்சனையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குத்தான் மாற்ற முடியுமே ஒழிய அதனை வெளியேற்ற முடியாது. நீங்கள் இவற்றிலிருந்து விடுதலை பெற இயேசுவினிடத்திலே சென்று அவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். உங்களுக்கும் எனக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஜபம் ஒன்றே என்று யாக்கோபு கூறிய பிறகு நாம் அநேக வேளைகளிலே சுய நோக்கத்தோடு ஜெபித்து வருகிறோம் என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நாம் தேவனிடத்திலே சில காரியத்தை கேட்கும்பொழுது நம்முடைய சுய வழிகளுக்காக, சுய லாபத்திற்காக செலவழிக்க கேட்டுவிடுகிறோம். இவ்வாறு கேட்பதுதான் நம்முடைய ஜபத்திற்கு பதில் வர தடையாயிருக்கிறது என்று சொல்கிறார். பாருங்கள், யாக்கோபு 4:4, விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நாம் நம்முடைய லட்சியத்தை அடைவதற்காக உலகத்தோடு ஒத்துப்போக விருப்பமுடையவர்களாக இருப்பதனாலே யாக்கோபு நம்மை பார்த்து விபசாரரே, விபசாரிகளே என்று அழைக்கிறார். உலகத்தின் வழி இதுதான். நீ விரும்புகிறதை உன்னுடைய வலிமையினாலே எடுத்துக்கொள். எந்த வழியிலாவது அதை பெற்றுக்கொள். மற்றவர்கள் மீது வைராக்கியமாகவும் பொறாமையாகவும் இரு. விரோதத்திற்கு காரணமாக இரு. இதுதான் உலக பிரகாரமான வாழ்க்கை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்கிறார். நாம் உலகத்தோடு சிநேகமாயிருப்பது தேவனுக்கு பிரியமில்லை. சிலரை பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் தேவபக்தி உடையவர்களாக இருந்தாலும் உலக மக்களை தயவு பண்ணுவதற்காக உலக பிரகாரமான அமைப்புகளிலும் உறுப்பினர்களாக இருப்பார்கள். நமக்கு சபைகளில் இருக்கிற உலக பிரகாரமான மக்களோடு இருக்கிற பிரச்சனைகளையே தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது இன்னும் உலக சங்கங்களிலும் கழகங்களிலும் குழுக்களிலும் கூட்டமைப்புகளிலும் சேர்ந்து கொள்வதனாலே பிரச்சனையை அதிகமாக்குகிறோம். நமக்கு உலக சிநேகம் தேவையில்லை. பிரியமானவர்களே, உலகத்திலே மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு இயேசுவின் அன்பை கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்டவர்களுடைய கூட்ட அமைப்புகளிலே நம்மை நாம் அர்ப்பணித்துவிடக் கூடாது. தேவனுடைய சிநேகம் வேண்டுமென்றால் மனித சிநேகம் கூடாது. மனிதர்களோடு நாம் நெருக்கமான உறவு கொள்ளும் பொழுது தேவனோடு நெருங்கி செல்ல இயலாது. அதே வேளையிலே நாம் தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியதும் அவசியம். விசுவாசிகளின் ஐக்கியம் பக்தி விருத்தியை கொடுக்கும். அவிசுவாசிகளின் ஐக்கியம் தேவ பக்தியை இழக்க வைக்கும். ஆகவே நம்முடைய நட்பை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டியது அவசியம். இன்று யாக்கோபு நமக்கு ஞாபகப்படுத்திய காரியங்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து இன்னும் அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே வருகிற எல்லா எண்ணங்களையும் அவருடைய பாதத்திலே சொல்லி தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு இடைவெளியும் இல்லாதபடி நமது மனதில் உள்ள எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரிவித்து அவரோடு நெருங்கி நாம் வாழும் பொழுது இந்த உலகத்திற்கு விலகினவர்களாக வாழ, உலக சிநேகத்திற்கு விலகினவர்களாக வாழ ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார். இன்று ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே நமது தவறான பழக்க வழக்கங்களோ தவறான உறவுகள் எதையாவது குறித்து உணர்த்தியிருப்பார் என்றால் அதை கல்வாரியிலே நாம் வைப்போமா? அதை அவரே நம்மை விட்டு எடுத்து போட்டு நமக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஜபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, யாக்கோபு அப்போஸ்தலன் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் ஆண்டவரே எங்கள் அவயங்களிலே உள்ள போர் செய்கிற இச்சைகளினாலே என்பதை நினைவுபடுத்தினீர் ஐயா. நாங்கள் சமாதானம் உள்ளவர்களாக சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் உம்மிடத்திலே வந்து எங்கள் உள்ளத்தின் எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே வைக்கிறவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்கள் தகாத விண்ணப்பங்களாக இல்லாதபடி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற விண்ணப்பமாயிருக்க அருள் புரியும். எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நாங்கள் செலவழிக்க வேண்டும் என்று தவறான விதமாய் ஜெபிக்காமல் சாந்தமுள்ளவர்களாக இரக்கமுள்ளவர்களாக மாயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ நீரே எங்களுக்கு உதவி செய்ய உம்முடைய சமூகத்திலே வர எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நீர் நினைவுபடுத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் பகைஞராகும்படி எங்களை கட்டி வைத்திருக்கிற உலக பிரகாரமான உறவுகளோ பழக்க வழக்கங்களோ எதுவாயிருந்தாலும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இயேசு எங்களுக்காக சிந்தின இரத்தத்தினாலே அது எங்களை விட்டு அகற்றப்படவும் நாங்கள் தேவனோடு சரியான உறவுள்ளவர்களாய் காணப்படும். நீரே காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6.